إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, இஸ்லாமிய சமுதாய மக்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் பயத்தை அச்சத்தை தனிமையிலும் சபையிலும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக, அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய ரமலான் மாதத்தை அடைந்தோம். நம்மில் பலர் நன்மைகளில் தீவிரம் காட்டினார்கள், பாவ மன்னிப்பு தேடுவதில் தீவிரம் காட்டினார்கள், அல்லாஹுவின் நெருக்கத்திலே தீவிரம் காட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அருளையும் அன்பையும் மன்னிப்பையும் அடைந்து கொள்வார்கள். யார் அல்லாஹுவை புறக்கணித்தானோ அவனை அல்லாஹுவும் புறக்கணித்து விடுகிறான். யார் அல்லாஹுவை மறந்து விடுகிறானோ அவனை அல்லாஹுவும் தன் கருணையிலிருந்து மறந்து விடுகிறான். யார் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தானோ, அல்லாஹுவின் நற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினானோ, அல்லாஹ் தனக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்காக நற்பாக்கியங்களுக்காக அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக நடந்து கொண்டானோ அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிப்பதோடு அவன் கொடுத்த அருளை மேலும் மேலும் அவனுக்கு அதிகப்படுத்தி தருகின்றான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். என் அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், எனக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால், உங்களுக்கு நான் கொடுத்த அருள்களை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி தருவேன். நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால், அறிந்து கொள்ளுங்கள், என் தண்டனை என்னுடைய வேதனை உங்களுக்கு மிக பயங்கரமாக கடுமையாக இருக்கும் என்று. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வின் அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹ்வின் அற்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், அதை எண்ணித்தான் நீங்கள் முடிக்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அடியானை நேசிக்கிறான். இந்த அடியானின் மீது அவனுடைய அருள் மழைகளை பொழிகிறான். இந்த அடியான் அல்லாஹுவை விட்டு புறக்கணிக்காத வரை, இந்த அடியான் அல்லாஹுவை மறக்காத வரை, இந்த அடியான் அல்லாஹுவை விட்டு தேவையற்றவனாக ஆகாத வரை இந்த அடியானை அல்லாஹு தஆலா கைவிடுவது கிடையாது. அம்மா மனிஸ்தகனா ஃபன் தலஹு தசத்தா வஅம்மா மன் பஹில வஸ்தகனா வகذب பில்ஹுஸ்னா ஃபஸனுயஸிருஹு லில்உஸ்ரா. யார் அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அவனுடைய மார்க்கம் எனக்கு தேவையில்லை, சொர்க்கம் எனக்கு தேவையில்லை, இந்த உலக வாழ்க்கையே எனக்கு போதும், இதனுடைய இன்பம், இந்த உலகத்திலே நான் சம்பாதிக்கிற செல்வம், இதிலே எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, இதுவே எனக்கு போதும் என்று கூறி அல்லாஹுடைய தீனை மறந்தானோ, அல்லாஹுவிற்கு பணிவதை மறந்தானோ, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் விரும்பிய வழிகளில் செலவு செய்யவில்லையோ. அம்மா மம் பகில வஸ்தக்னா வகذب بالحسனா, மறுமையின் மீது நம்பிக்கை இல்லையோ. அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரியவர்களே எப்படி சம்பந்தப்படுத்துகிறான் பாருங்கள். யார் அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துகளுக்கு, இந்த செல்வம் என்ற அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அல்லாஹ் விரும்பிய நல்லறங்களிலே அந்த செல்வத்தை செலவழிக்கவில்லையோ, அந்த மக்களை அல்லாஹு தஆலா மறுமையை பொய்யாக்கக்கூடிய, மார்க்கத்தை நிராகரிக்கக்கூடிய மக்களோடு சம்பந்தப்படுத்துகிறான். அம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب بالحسனா فسنيسره للعسرى. யாரிடத்திலே கருமித்தனம் இருக்குமோ, கஞ்சத்தனம் இருக்குமோ, அதாவது அல்லாஹ்வுடைய இந்த செல்வம் என்ற நியமத்திற்கு, அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய வழிகளிலே செலவழிக்காமல், இந்த செல்வத்தை கொண்டு தான் மட்டுமே பயன்பெறுவது, தன்னுடைய உலக வாழ்க்கையை இன்பமாக கழிப்பது, இதற்கே யார் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்க்கையிலிருந்து, சொர்க்க வாழ்க்கையிலிருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, இந்த உலகத்தை கொண்டே தன்னை நிறைவடைந்தவன் என்பதாக எண்ணுகிறானோ, கண்ணியத்திற்குரியவர்களே இந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் சொல்கிறான். பிறகு சொல்கிறான் வகذب بالحسனா, அல்லாஹுடைய இந்த அழகிய மார்க்கத்தை யார் பொய்யாக்குகிறானோ, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ் கூறிய நல்ல வழிகளில் செலவு செய்யாத தன்மையை, மறுமையை மறுக்கின்ற, மார்க்கத்தை மறுக்கின்ற தன்மையோடு இணைத்து சொல்கிறான். ஆக இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ, அவருக்கு நாம் நரக பாதையை லேசாக்கி கொடுத்து விடுவோம். அவருக்கு நரக பாதையை லேசாக்கி கொடுத்து விடுவோம். அந்த நரக பாதையிலே அவர் இலகுவாக சென்று கொண்டே இருப்பார், அந்த நரக படுகுழியிலே விழுமுறை. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அவருடைய அருட்கொடைகளுக்கு நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் விஷயத்தை பற்றி சொல்லுகின்றானோ, கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இடத்திலே மறுமையை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்றார். நாம் எல்லாம் தொழுகையிலே அதிகமாக ஓதுகின்ற சிறிய சூராக்களிலே ஒன்று, ஆனால் நம்மில் வெகு சொற்பமானவர் தான் அந்த சூராவை பற்றி சிந்தித்திருப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين يقول الله كره ران نبيه இந்த மார்க்கத்தை மறுமை நாளை பொய்யாக்குகிற, பொய்ப்பிக்கின்ற, நம்புவதற்கு தயாராகாத, நம்ப மறுக்கின்ற மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த மனிதனின் செய்தியை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அரஐ தல்லதி யுகதிபு பித்தீன். அத்தீன் என்றால் மார்க்கத்திற்கும் சொல்லலாம், மறுமைக்கும் சொல்லலாம். மார்க்கத்தை மறுமையை பொய் என கூறி நம்ப மறுக்கின்றவனை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறார், மறுமையை நம்பாத மனிதன், ஆகிரத்தை நம்பாத மனிதன், மறுமை நாளில் கூடி கொடுக்கப்படும் அந்த நாளை, அந்த விசாரணை நாளை நம்பாத மனிதன் யார் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அறிவிக்கும் போது, அவருடைய நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் போது அல்லாஹ் கூறுகிறான், அவன் யார் தெரியுமா? எத்தீம்களை, அனாதைகளை, ஆதரவற்றவர்களை விரட்டக்கூடியவன், அவர்களிடத்திலே பரிவு காட்டாதவன், அவர்களிடத்திலே பாசம் காட்டாதவன், அவர்களை பார்த்தால் கடுகடுப்பவன், முகம் சுளிப்பவன், அவர்களை புறக்கணிப்பவன். மேலும் அவன் யார் தெரியுமா?
தன்னால் முடியவில்லை என்றாலும் தன்னை நாடி வந்த ஒரு ஏழை, ஒரு வறியவர், ஒரு கடன்பட்டவர், ஒரு துன்பத்திலே சிக்கி தவிப்பவர் இந்த ஆரிடத்திலே சென்றால் உன்னுடைய தேவை நிறைவேறும் என்று இவரை அங்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் அவரை சந்தித்து இந்த வறியவர் உண்மையான ஒரு தேவைக்காக உங்களிடத்திலே வருகிறார், நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுப்பான் என்று சொல்வதற்கு கூட தயாராகாத அந்த வீணன் இருக்கிறானே, அவன்தான் மறுமையை பொய்ப்பிப்பவனாக இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி அல்லாஹ் தொடர்பு படுத்துகிறான் பாருங்கள். இன்று நம்மிலே பலருக்கு இந்த மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். சிலர் தொழுகை, திக்ர் செய்தல், தான் குர்ஆன் ஓதுதல் என்ற வணக்க வழிபாடுகளோடு மட்டும் நிறுத்திக் கொண்டு சமூக வாழ்க்கையை பற்றி, சமூகத்திலே இருக்கின்ற ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், வறியவர்கள், துன்பத்திலே சிக்கியவர்கள், பல அசம்பாவிதங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், இன்னும் பல காரணங்களால் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் சமூகத்திலே ஒரு பெரும் கூட்டத்திற்கு சிந்தனை இருப்பதில்லை. அவர்களிலே பலர் வணக்க வழிபாடு செய்கிறவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் எந்த வணக்க வழிபாடு, எந்த தொழுகை, எந்த நோன்பு, எந்த குர்ஆன் ஓதுதல் ஒரு மனிதனை ஜகாத்து கொடுப்பதற்கும், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மங்கள் செய்வதற்கும், ஏழைகளின் துயரை தன் துயராக மதித்து அவர்களுக்காக உழைப்பதையும் தூண்டவில்லையோ, அந்த தொழுகையில் நன்மை இல்லை, அந்த குர்ஆன் ஓதுவதில் நன்மை இல்லை, அந்த திக்ரு துஆக்களில் நன்மை இருக்காது. ஏன் தெரியுமா? நமது மார்க்கம், நமது குர்ஆன், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அப்படித்தான் இந்த இரண்டையும் இணைத்து சொல்லுகிறது, பிரிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, சூரத்துல் ஹாக்காவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக படுகுழியிலே தள்ளப்படுகிற, அதுவும் எப்படி கேவலப்படுத்தப்பட்டு 70 முழம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு வாயிலே நுழைக்கப்பட்டு பின் வழியாக அந்த சங்கிலிகள் எடுக்கப்பட்டு அவனுடைய உடலெல்லாம் அந்த சங்கிலிகளால் சுற்றப்பட்டு இதற்கு அப்பால் கைகளுக்கும் கால்களுக்கும் கழுத்துகளுக்கும் அரிகண்டங்கள் போடப்பட்டு இவனை நரகத்திலே தள்ளப்படும் ஒரு பாவி. அந்த பாவி யாராக இருப்பான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலேயே பெரிய செல்வந்தனாக இருந்தவன், இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவன், இவனுக்குத்தான் அந்த நிலைமை. ஏன், காரணம் என்ன? அல்லாஹ் பின்னால் கூறுகிறான், இவனுடைய நிலைமை அங்கே மறுமையில என்ன ஆகும்? ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, வசதி இருந்தது, பெரும் செல்வம் இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இன்று நம் முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்திலே குறைவு செய்து விடவில்லை. பலரை பார்க்கிறோம், ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு ஒரு காலத்திலும் தங்களுடைய வாகனங்களை புதிது புதிதாக மாற்றக்கூடியவர்கள், தங்களுடைய வீட்டை அலங்கரிக்கக்கூடியவர்கள், கல்லிலும் மண்ணிலும் பயனற்ற பொருட்களிலும் தங்களுடைய செல்வத்தை செலவழிப்பவர்கள், சுற்றி பார்ப்பதிலே, இந்த உலகத்தை சுற்றி வருவதிலே, வீணான காரியங்களிலே தங்களுடைய செல்வத்தை அழிப்பவர்கள், ஆடம்பரமான விஷயங்களுக்காக, அனாவசியமான விஷயங்களுக்காக செல்வத்தை செலவழிப்பவர்களை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய நேரம். அல்லாஹ் சொல்கிறான், இவனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்வான், ஹுதூஹு, இந்த செல்வந்தனை பிடியுங்கள், இந்த அதிகாரியை, இந்த அரசனை பிடியுங்கள், ஃபகுன்னூஹு, அவனுக்கு அரிகண்டங்களை மாட்டுங்கள், கை விலங்குகளை, கால் விலங்குகளை மாட்டுங்கள். யார்? இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாக சமுதாய அந்தஸ்து படைத்து இருந்தவன், பெரிய அதிகாரியாக, அரசராக, பொருளாதாரத்திலே சிறந்து விளங்கியவன், இவனுடைய நிலைமை என்ன? நாளை மறுமையிலே கைகளிலும் கால்களிலும் கழுத்துகளிலும் அரிகண்டங்கள், கை விலங்குகள், கால் விலங்குகள் இவனுக்கு மாட்டப்படுகின்றன. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சப்உன திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம் நீளமான சங்கலிகளில் இவனை நீங்கள் நுழைத்து விடுங்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், சும்மல் ஜஹீம சல்லூஹு, பிறகு ஜஹீம் என்ற நரகத்திலே ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரியும் அந்த நரகத்திலே இவனை புரட்டி எடுங்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், கரியை சுடுவதற்கு நெருப்பு கங்குகளிலே புரட்டி எடுப்பார்கள் அல்லவா, இதற்குத்தான் அரபியிலே தஸ்லியா என்று சொல்லப்படும். இதற்கு நெருப்பு கங்குகளின் மீது மாமிசத்தை சுட்டு எடுப்பதற்கு தஸ்லியா என்று சொல்லப்படும். அல்லாஹ் கூறுகிறான், சுன்னல் ஜஹீம சல்லுஹு, பிறகு நெருப்பு கங்குகளால் நிரப்பப்பட்ட அந்த நரக குண்டத்திலே இவனை அப்படியே சுட்டு எடுங்கள் என்று. இதற்கு என்ன காரணம்? இந்த செல்வந்தன், இந்த வசதி படைத்தவன், இந்த சமூக அந்தஸ்து படைத்தவன், இந்த பொருளாதார உயர் நிலையை அடைந்தவன், நாளை மறுமையில் அவனுடைய ஏடுகள் அவனது இடதுகரத்திலே கொடுக்கப்பட்டு இந்த இழி நிலையை அவன் அடைவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் இரண்டு காரணங்களை சொல்கின்றான். எத்தனை காரணங்கள்? இரண்டு காரணங்களை சொல்கிறார்.
إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين فليس له اليوم هاهنا حميم ولا طعام إلا من غسلين لا يأكله إلا الخاطئون.
இரண்டு காரணம். ஒன்று என்ன? மறுமையின் நம்பிக்கை இல்லை. إنه كان لا يؤمن بالله العظيم, அல்லாஹ்வின் மீது இவனுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி அல்லாஹுவின் மீது இவனுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் விரும்பிய வழிகளிலே செலவழித்திருப்பான். எனவே அடுத்த தன்மையை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிற அந்த தன்மையோடு அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு மிஸ்கீன் ஆதரவற்றவர்களின் வாழ்க்கைக்காக உழைப்பதை. இந்த செல்வந்தன், இந்த வசதி படைத்தவன் நரகத்தில் இப்படி பொசுக்கி எடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இவனிடத்திலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, ஏழைகளின் வாழ்க்கைக்காக இவன் உழைப்பு செய்யவில்லை. வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்காக ஏழைகளின் வாழ்க்கை உஜீபனத்திற்காக இவன் பிறரை ஆர்வமூட்டவில்லை. எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ஏழைகளின் ஆதரவை பற்றி சொல்கிறானோ, ஈமானோடு சேர்த்து சேர்த்து கூறுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் எடுக்கிற, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த வாசகம் என்ன தெரியுமா? உன்னால் முடியவில்லை என்றாலும், உன்னால் முடியவில்லை என்றாலும் உனக்கு நான் நாவை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, இந்த நாவின் மூலமாகவது, இந்த நாவின் வழியாகவது நீ ஏழைகளுக்கு என்ன செய்தாய்? இதுல என்ன செலவு இருக்க போகிறது? தனக்கு தெரிந்த ஒருவரிடத்திலே இன்ன ஏழை இப்படி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு உதவுங்கள், இது கூட சொல்லாதவன் என்றால் அவன் எப்படிப்பட்ட கஞ்சனாக இருப்பான் என்று கண்ணியத்திற்குரியவர்களே, பலர் எப்படி ஒரு தன்மையிலே இருக்கிறார்கள் என்றால் தானும் கொடுக்க மாட்டார்கள், தன்னை நாடி வருபவர்களுக்கு எங்கே சென்றால் உங்களுடைய தேவை நிறைவேறும் என்பதையும் இவர்கள் காட்ட மாட்டார்கள், வழியும் காட்ட மாட்டார்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய இணைப்பு என்ன? நாம் ஏன் அவரை காட்டி கொடுக்க? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஏன் இங்கே விரிசலாவதற்கு? என்ன பார்க்கிறார் இவர்? தன்னுடைய பிரஸ்டீஜ், தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய மரியாதை, தன்னுடைய கர்வம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கர்வத்தையும் இந்த ஆணவத்தையும் இந்த மதிப்பையும் இந்த மரியாதையும் காலுக்கு கீழே போட்டு புதையுங்கள். இதன் மூலமாகத்தான் சமுதாயம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது, இதன் மூலமாகத்தான் இந்த உம்மத் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய தீனிலே ஏழைகளுக்கு உதவுவதிலே, அனாதைகளுக்கு உதவுவதிலே, இந்த சமுதாயத்திலே ஆதரவற்றவர்களை ஆதரிப்பதற்கு இந்த கண்ணியம், இந்த சமூக அந்தஸ்து நமக்கு தடையாக இருந்தால் அல்லாஹ் இந்த சமூக அந்தஸ்தை நாசமாக்குவானாக. இதுவா சமூக அந்தஸ்து? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களை விட இந்த மனித சமுதாயத்திலே கண்ணியத்திற்குரிய ஒருவர் பிறக்க முடியுமா? பிறந்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். தொழுகைக்காக தக்பீர் சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்களை நிறுத்திவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு கையை உயர்த்துகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி, ஒரு ஏழை வறியவர் சஃப்களை பிளந்து கொண்டு வருகிறார், நபியின் கரத்தை பற்றுகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னலி மாகா ஹாஜதன் ஃபக்திஹா, அல்லாஹுவின் தூதரே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நேரத்திலே வந்து சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை முடித்துக் கொள்வோம் என்று அவரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், யார சொல்லலாம், முடியாது, எனக்கு இப்போதே அந்த தேவை நிறைவேறியாக வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்களை எல்லாம் அப்படியே அமர வைத்து விட்டு அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு அவரோடு செல்கிறார்கள். அவருடைய தேவையை முடித்து விட்டு வருகிறார்கள், மீண்டும் தொழுகையை நிலை நிறுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மதினாவிலே உள்ள அடிமை பெண்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, எங்களுடைய எஜமானர் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டார், அந்த வேலையை எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று ரசூலுல்லாஹை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையை முடித்துவிட்டு திரும்ப வருவார்கள். அந்த அடிமை அனுமதி கொடுக்காத வரை அந்த அடிமையை விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்தின் ஏன் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏன் இறங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த சமூகம் அல்லாஹ்வின் உதவியால் ஏன் தூரமாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த சமூகத்தில் உள்ள செல்வந்தர்கள் தனி சமூகமாக பிரிந்து விட்டார்கள். இந்த சமூகத்தில் உள்ள ஏழைகளை அனாதைகளாக விட்டுவிட்டார்கள். அவர்களை அனுசரிப்பதோ, அவர்களை ஆதரிப்பதோ, அவர்களை சுகம் துக்கம் விசாரிப்பதோ, அவர்களது நோய் நொடிகளிலே சென்று அவர்களுக்கு ஆதரவு தருவதோ, அவர்களை நலம் விசாரிப்பதோ, அவர்களுடைய வறுமையை அவர்களிடத்தில் விசாரிப்பதோ, இதெல்லாம் இந்த சமூகத்திலே கிடைப்பது கிடையாது. இவர் செல்வந்தர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரமதான் மாதத்திலே இவருடைய கேட்டிலே பல ஏழைகள் வரிசையாக நிற்க வேண்டும். 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாயை இவர் வீசி எறிவார், அல்லது சில ஆடைகளை வாங்கி வைத்து அதை கொடுப்பார். இதோடு இவருடைய சமூக உறவு, சமூக தொடர்பு, சமூகத்துக்கு செய்கிற ஒத்துழைப்பு முடிந்து விடுகிறது. இதுவா இந்த சமூகத்திற்கு காட்டப்பட்ட வழிமுறை? ஏழைகளை தங்களுடைய வீடுகளிலே பிச்சைக்காரர்களாக, யாசகம் கேட்பவர்களாக அவர்களை வரவைத்து நிற்க வைத்து அவர்களுக்கு இப்படி பிச்சை போடுவதையா இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள்? இதையா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு வழிகாண்பித்தார்கள்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்திலே மதீனாவிலே உள்ள ஏழைகள், மதீனாவிலே உள்ள வறியவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை தெரிந்து வருவதற்காக கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக அடைந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குடிசை வீட்டை பார்க்கிறார்கள். அங்கே நுழைந்தால் ஒரு கண் தெரியாத மூதாட்டி. பார்த்ததற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதட்டமாகி விடுகிறது. என் அன்பு தாயே, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்லை. உங்களை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய வீடு இப்படி சுத்தமாக இருக்கிறது, எல்லாம் அது ஒழுங்குபடுத்தப்பட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த மூதாட்டி சொல்கிறார், உமரை யார் என்று தெரியாது, அபூபக்கருடைய மந்திரி என்று தெரியாது, ரசூலுல்லாஹுடைய மந்திரி என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், இன்னவரே யாரோ தெரியாது, ஒருவர் வருகிறார், என்னுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் காலை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நேரடியாக அங்கே செல்கிறார்கள். பார்த்தால் பார்த்தால் அனைத்தும் அங்கே முழுமையாக காரியம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. புரியவில்லை உமருக்கு. அடுத்த நாள் மீண்டும் வருகிறார்கள், அப்படியே இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லையே. தஹஜ்ஜத் நேரத்திலேயே அங்கே செல்கிறார்கள். அங்கே பார்த்தால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபத் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையிலே, ஒரு பக்கம் முஸைலமாவுடைய பிரச்சனை, ஒரு பக்கம் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கின்ற முர்த்தத் காஃபிர்களுடைய பிரச்சனை, ஒரு பக்கம் ஆராபுகளுடைய பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலே கலீஃபா தன்னுடைய அத்தனை பொறுப்புகளுக்கும் இடையிலும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு கண் தெரியாத மூதாட்டிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து உதவி செய்து வந்த காரணத்தால் தான் இப்போது கலீஃபாவாகிவிட்டோம், பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது என்று அவரை கைவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்ற பயம் அவர்களை, அவர்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து அனைத்தையும் காலுக்கு கீழே போட்டு புதைக்க வைத்து விட்டது. பார்த்த உமர் அவர்கள், அல்லாவின் தூதரின் கலீஃபாவே, இந்த வேலையை நீங்கள் எங்களிடத்திலே ஏவக்கூடாதா, நாங்கள் உங்களுக்கு பணியாளர்கள் என்று அபூபக்கரை பிடித்து கரம் பிடித்து அழும்போது அபூபக்கர் சொல்லுகின்றார்கள், உமரே, நான் இந்த வேலையை ரசூலுல்லாவின் காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு அமலை நான் செய்தேனோ அல்லாஹ்வின் முகம் நாடி இந்த பதவியின் காரணமாக நான் அதை விட விரும்பவில்லை. அப்போது சொல்கிறார்கள் உமர் அவர்கள், அபூபக்கரே, உங்களை ஒரு நாளும் நாங்கள் நன்மையிலே முந்த முடியாது, உங்களை ஒரு காலம் நாங்கள் நன்மையிலே முந்த முடியாது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து உமருடைய வாழ்க்கையை பாருங்கள் ரழியல்லாஹு அன்ஹு. பெரும்பாலும் கேள்விப்பட்ட நிகழ்வுதான், ஆனால் இதிலிருந்து படிப்பினை பெறுவது, இதிலிருந்து பாடம் பெற்று அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவது, வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவது. இன்று என்ன பிரச்சனை, நிறைய கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், ஒரு நாளாவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது இது போன்ற ஒரு சுண்ணத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? பல சுண்ணத்துகளை பற்றி பேசுவார்கள், அந்த சுண்ணத்துகளின் விஷயத்திலே சண்டை செய்வார்கள். ஏன்? அது வெளிப்படையாக தெரிகிறது. எத்தனை சுண்ணத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி கற்று தந்திருக்கிறார்கள். அந்த ஆராபியுடைய நிகழ்வு, அவருடைய மனைவி பிரசவ வழியிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், யாரும் ஆதரவு இல்லை. என்ன நடக்கிறது? யார் அங்கே செல்கிறார்கள்? உமர் என்று அவருக்கு தெரியாது, உமர் என்று அவருக்கு தெரியாது. உமக்கு உதவுவர் யாரும் இல்லையா? நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஏழை. உமர் அவர்கள் என்ன செல்கிறார்கள்? வீட்டுக்கு செல்கிறார்கள். அன்பு மனைவியே, அல்லாஹ்வின் அருள் காத்திருக்கிறது, அடைய நீ தயாரா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் யாருடைய பேச்சை கேட்டால் கிஸ்ராவும் கைசரும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்களோ, உமருடைய படை வருகிறது என்றாலே போதும், ஊரை காலி செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த உமர், அவருடைய மனைவி, அன்பு மனைவியே, அல்லாஹ்வின் அருள் காத்திருக்கிறது, அடைவதற்கு நீ தயாரா? அன்பு கணவனாரே, சொல்லுங்கள், எப்படி சமூகமாக ஈடுபடுத்தினார்கள் பாருங்கள். தன் மனைவியை அழைத்து சென்று ஒரு ஆராவி, ஊர் தெரியாதவர், பெயர் தெரியாதவர், வம்சம் அறியப்படாதவர், ஆனால் என்ன, வறியவர், ஆதரவற்றவர், அவருடைய மனைவிக்கு பிரசவ வழி, அந்த பிரசவ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய கலீஃபா, நம்முடைய அமீர் தன்னுடைய மனைவியை அங்கே பணியாளராக நியமிக்கிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது? மற்ற ஏழை பிள்ளை, அவருடைய மற்ற பிள்ளைகளுக்கு உணவு சமைக்கிறார்கள். யார்? யார்? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப். அந்த ஏழைக்கு என்னவென்று புரியவில்லை, என்ன நடக்கிறது, அல்லாஹ்வின் உதவி எங்கிருந்து வருகிறது என்று புரியவில்லை. இந்த நேரத்திலே குழந்தை பிறந்தவுடன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியால் அந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், அமீருல் முஃமினீனே, உங்களுடைய தோழருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று. அப்போது வந்தவர், நமக்கு சுமை தூக்கி வந்தவர், யாருடைய மனைவியை என்னுடைய மனைவிக்கு வேலையாளாக பணியாளாக நியமித்தாரோ அவர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லவா சமூகம்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை புறக்கணித்ததில்லை, அனாதைகளை வறியவர்களை கைவிடப்பட்டவர்களை புறக்கணித்ததில்லை. நம்முடைய சமூகத்தின் செல்வந்தர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், இன்னமா துர்ஸகூன் பிதுஃபாயிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பது உங்களில் உள்ள வறியவர்களுக்காகத்தான், உங்களில் உள்ள வறியவர்களுக்காகத்தான். அவர்களுக்கு இந்த செல்வத்தை நீங்கள் சேர்ப்பிப்பதற்காக இந்த செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறார். நாளை மறுமையிலே இந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செல்வத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு விதமான கடமைகளை வைத்திருக்கிறார். ஒன்று என்ன? அந்த கடமையை செய்யாதவர் காஃபிர், அந்த கடமையை நிறைவேற்றாதவர் காஃபிர். அந்த கடமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளின் கணக்கின்படி குறிப்பிட்டு நிர்ணயித்த ஜகாத் என்ற கடமை. والذين لا يؤتون الزكاة وهم بالآخرة كافرون. யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் மறுமையை மறுப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவேதான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களிடத்திலே ஜிஹாத் செய்தார்கள், அவர்களுடைய இரத்தங்களை ஓட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற இது போன்ற நாடுகளிலே ஜகாத் ஜமாஅத்தாக வசூல் செய்யப்பட்டு இந்த உம்மத்தின் ஏழைகளுக்கு பங்கு வைக்கப்படுவதற்குண்டான, அதை உரியவர்களுக்கு சேர்ப்பிப்பதற்கான முறையான ஒரு அமைப்பு அமைப்பு என்று சொன்னால் நீங்கள் வேற அர்த்தம் எடுத்துக் கொள்ளாதீர்கள், முறையான ஒரு திட்டம் இல்லாத காரணத்தால் இன்று இந்த சமூகத்தின் அவல நிலை, தன்னுடைய அற்ப தேவைகளுக்கெல்லாம் பல செல்வந்தர்களின் கதவுகளை தட்டி பிச்சை எடுக்கும் நிலையை பார்க்கிறோம். மார்க் அறிஞர்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? நீங்கள் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர், உங்களுடைய பையிலே அல்லது உங்களுடைய கஜானாவிலே ஜகாத் கடமையான சொத்து இருக்கிறது என்றால், ஒரு ஏழை உங்களுடைய சட்டை பையிலிருந்து அந்த ஜகாத்தின் அளவை பிடுங்கிக் கொள்ளலாம் என்று. ஏன்? அது அவருடைய ஹக்கு, அல்லாஹ் அவருக்கு அனுமதித்த, அல்லாஹ் அவருக்கு ஹலாலாக்கிய அவருடைய உரிமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்று என்ன, இந்த ஜகாத் கொடுப்பதில் கூட ஏதோ தான் பெரிய சேவை செய்வதை போன்று, தான் ஏழைகளுக்கு பெரிய ஒரு அற்புதை செய்வதை போன்று எண்ணுகின்ற செல்வந்தர்கள் எத்தனை பேர்! இணையத்திற்குரியவர்களே, ஒருவர் உங்களிடமிருந்து ஜகாத்தை வாங்குகிறார்கள் என்றால் அவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு. இன்று என்ன நினைப்பு? இவருக்கு நாம் ஜகாத்து கொடுத்து விட்டோம், என்னுடைய ஜகாத்தை வாங்கக்கூடியவர் தன்னுடைய வீட்டிலே கீழே வந்து நிற்கக்கூடிய அந்த ஏழைகளை பார்த்து இவருக்கு வருகிற பெருமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தர்மத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக, அந்த வாங்கக்கூடியவர்களை துன்புறுத்துவதன் மூலமாக, அதாவது வாங்க வருகிறவர் ஏண்டா வர்றோம், அல்லாஹ் நம்மளை இந்த நிலைமையில வைக்காட்டி இந்த வீட்டுக்கு வந்து நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நேரத்துல நிர்பந்தத்துல வந்து நிக்கிறோம், எவ்வளவு கேவலம் அடைய வேண்டி இருக்கிறது என்று அவர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகும் அளவிற்கு ஆக்கி உங்களுடைய தர்மங்களை பாழ்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஓலா தூபத்திலோ சதா பாதிக்கும் பில் மண்ணி வல் அதா, கண்ணியமாக கொடுங்கள், கொடுத்தவர் யார் என்று தெரியாத அளவிற்கு கொடுங்கள். இன் துபுது சதகாதி ஃபனிஃமாஹிய வஇன் துஃபூஹா வதுதுஹல் ஃபுகரா ஃபஹுவ கைரும் லக்கும். அல்லாஹ் சொல்கிறான், தர்மத்தை நீங்கள் சில நேரங்களிலே வெளிப்படையாக கொடுக்கிறீர்களா, பார்ப்பவர்களுக்கு ஆர்வம் வரும், அந்த செல்வந்தர்களும் கொடுப்பார்கள் என்று, பரவாயில்லை அதுவும் ஒரு நன்மைதான். ஆனால் அதே தர்மத்தை மறைத்து குறிப்பாக ஏழைகளுக்கு தேடி சென்று நீங்கள் கொடுத்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது, பகுவ கயிறுள் நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலத்திலே ஏற்பட்ட சில அசம்பாவிதமான நிகழ்வுகள், சில மோசமான வரலாற்று நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் உள்ள பலரை பல துன்பங்களுக்கு பல சிரமங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டுதான். சமீப காலத்திலே நம்முடைய சகோதரர்களில் பலர் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய உறவுகளை எல்லாம் துறந்துவிட்டு நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே, நாம் குடியிருக்கிற இந்த மாநிலத்திலே அநியாயமாக இரக்கம் காட்டப்படாமல், தகுதி இருந்தும் சட்டங்கள் அங்கே பயன்படுத்தப்படாமல் சிறைகளிலே வாடி வருவது, சிறைகளிலே துன்புறுத்தப்படுவது, சிறைகளிலே அவர்கள் வாழ்வது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்றுதான். எது நடந்ததோ உண்மையை அல்லாஹ் மிக அறிந்தவன். பாதிக்கப்பட்டவர்கள் யார், எந்த ஒரு சூழ்நிலையால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், இவர்களை பற்றிய விசாரணை நாளை மறுமையிலே நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும். யார் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லையோ, காணாமல் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், இவனுக்கு வலிக்கிறது என்றால், இவனுக்கு தேவை என்றால் இரவு பகல் எல்லாவற்றையும் கணித்து விடுவான். ஆனால் பொது முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்றால் அதை யார் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லையோ, மன்லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும், அவன் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. தொழுது என்ன பலன், நோன்பு வைத்து என்ன பலன், முஸ்லிம்களுடைய காரியத்தை யார் ஒருவன் தன்னுடைய அக்கறையில் எடுத்துக் கொள்ளவில்லையோ, அவர்களுடைய தேவைகளை அக்கறையிலே எடுத்துக் கொள்ளவில்லையோ, அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை ஆண்டுகளாக, 10 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 7 ஆண்டுகளாக எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் உறுதி செய்யப்படாமல், அதற்குண்டான சரியான முகாந்திரம் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பார்த்தால் அங்கே என்ன ஒரு உண்மை புரிகிறது என்றால், ஓமா நகமு மினு இல்லா ஐயு மினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். இவர்கள் இந்த சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், இந்த சிறையிலே இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், இவர்கள் மூமின்கள் என்பதுதான், இவர்கள் முஸ்லிம்கள் என்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிற அந்த வசனம் அப்படியே பொருந்துவதை பார்க்கிறோம். முந்தைய காலத்திலே துன்புறுத்தப்பட்ட, பழி தீர்க்கப்பட்ட, கொடுமைப்படுத்தப்பட்ட சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த சமூகம் கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன, அவர்கள் மூமின்கள், அல்லாஹுவை நம்பினார்கள் என்ற ஒரே காரணத்தால். திண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கைதிகள், இவர்களுடைய இந்த பிள்ளைகள், இவர்களுடைய மனைவிகள், இவர்களுடைய உறவினர்கள், தாய் தந்தையர்கள் ஆதரவற்ற நிலையிலே பலவிதமான விரும்பத்தகாத, சொல்வதற்கு பொருத்தமற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பதை இந்த சமூகத்தோடு நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து தஹ்ரிலே சில நல்லவர்களை புகழும் போது, அந்த நல்லவர்களுடைய நன்மைகளை சொல்லும் போது, நல்லவர்களை பற்றி சொல்கிறார். இவர்கள் யார் தெரியுமா, மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பார்கள், கைதிகளை ஆதரிப்பார்கள், கைதி செய்யப்பட்டவர்களை ஆதரிப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு உதவுவார்கள். இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே முஜாஹிதுங்கள் ஜிஹாது செய்யும் போது அங்குள்ள கைதிகள் இங்கு பிடிபடுவது வழக்கம், முஸ்லிம்களுடைய கைதிகள் காபிர்களிடத்திலே பிடிபடுவது வழக்கம். போர் என்றால் இரண்டுமே நடக்கும். அந்த நேரத்திலே காபிர்களால் கைது செய்யப்பட்டு சென்றுவிட்ட அந்த முஸ்லிம், அவருடைய குடும்பத்தார்கள், இருக்கிறான். இவர்கள் அந்த அநாதைகளுக்கு, அந்த ஏழைகளுக்கு, அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவுவார்கள். இந்த உதவியை அவர்கள் எப்படி செய்வார்கள்? அன்பிற்குரியவர்களே, இங்கேதான் நாம் நம்முடைய இஹ்லாஸை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறோம். என்ன, எது செய்தாலும் சரி அது போஸ்டரிலே வர வேண்டும், எது செய்தாலும் சரி அது பேப்பரிலே வர வேண்டும். போஸ்டரிலே வருகிறதா, பெயர் பலகைகளிலே எழுதப்படுகிறதா, நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்யப்படுகிறதா, நாங்கள் அங்கே இருப்போம், இல்லை என்றால் நாங்கள் அங்கே வரமாட்டோம். இதுதானே இந்த சமூகத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்தை இந்த அவல நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? இன்னமானுக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவுவது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. உங்களிடத்தில் எந்த பகரத்தையோ அல்லது நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா கொடுக்கிறோம்? கடுமையான வெட்பமிக்க அந்த மறுமை நாளின் தண்டனையை பயந்து நாங்கள் இந்த தர்மத்தை செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது சில கிராமத்து மக்கள் வருகிறார்கள். ஆடை இல்லை, ஒட்டு ஆடைகளை போர்த்திக் கொண்டு வருகிறார்கள். பசியின் காரணமாக வயிறெல்லாம் ஒட்டி இருக்கிறது. அவர்களை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டார்கள். மாதுளை பழங்களின் விதைகளை அவர்களுடைய முகத்தில் தூவியது போன்று கோபத்தின் கனல் தெரிய ஆரம்பித்தது. மிம்பரிலே ஏறினார்கள். இத்தகுன்னார் உலவு பிஷுக்கு தம்ரா, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்த பழத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது. அவ்வளவுதான், சஹாபாக்கள் எழுந்து செல்கிறார்கள். தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு வருகிறார்கள். மூட்டையை ஒருவர் கொண்டு வருகிறார், பையை ஒருவர் கொண்டு வருகிறார், தன்னுடைய வீட்டிலே இருந்த ஒரு கைப்பிடி உணவை, அந்த பேரித்த பழங்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே குமிக்கிறார்கள். ஒரு பெரிய குவியல் சேர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வறியவர்களை அழைத்து அவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே இந்த செல்வத்திற்குண்டான கடமையான ஜகா, இந்த அளவை நிர்ணயம் செய்து அதை உரியவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஜகாத் யாருக்கு கொடுப்பது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான சட்டத்தை குர்ஆனிலே சொல்கிறான். ஏழைகள், அனாதைகள், வசதி இல்லாதவர்கள், கடன்பட்டவர்கள், அடிமைகளை உரிமையிடுவது அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவது. இந்த ஜகாத்தை வசூலாக, இந்த ஜகாத்தை மக்களிடமிருந்து வாங்குவதற்காக உழைக்கக்கூடிய தன்னார்வம் உள்ள ஊழியர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனங்களிலே நீங்கள் பார்த்தால் அதை உரிமையிடுவது என்ற அந்த பொறுப்பிலே, அந்த விஷயத்திலே இன்று இந்த காபிர்களின், இந்த இறை மறுப்பாளர்களின் சிறைகளிலே அநீதியாக, அநியாயமாக, எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இவர்கள் எப்போதாவது விசாரணை செய்வார்களா? அதற்கு பிறகு தீர்ப்பு கூறுவார்களா? அதற்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாதா? இந்த அநியாயக்கார, இந்த அநியாயமான இந்த சட்டங்களுக்கு, இந்த சட்டங்களின் பின்னால் சிறைப்படுத்தப்பட்டு இங்கே சிறைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் யார்? நம்முடைய சகோதரர்கள். இஸ்லாம் இரத்தத்தை மட்டுமா சகோதரத்துவம் என்று சொல்கிறது? இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். அவன் எங்கே இருந்தாலும் சரி, அவன் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் பேசியிருந்தாலும் சரி, அல் முஃமினூன கல் ஜஸதில் வாஹித், இதை ஸ்தகா மின்ஹு உதுவன் தஸாஹர லஹு ஸாயிர். முஸ்லிம்கள் ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு முஸ்லிம்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். அதிலே ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு, அவர்களுடைய அந்த துக்க நிலையிலே அவர்களை நாம் ஆதரிக்கவில்லை என்றால், அவர்களை நாம் அனுசரிக்கவில்லை என்றால், அவர்களுடைய குடும்பத்தாருக்கு உதவவில்லை என்றால், அல்லது அந்த பாதிக்கப்பட்ட, அந்த அநியாயமாக சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைதிகளை அழகிய முறையிலே, உரிய முறையிலே அவர்களை அந்த சிறையிலிருந்து எடுப்பதற்குண்டான நம்முடைய எடுப்பதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யவில்லை என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் கூறுவோம்? ஜகாத் செலவு செய்யப்படுவதற்குண்டான தகுதியான இடங்களிலே ஒரு கூட்டத்தார் அவர்கள் பல வகையிலே வருகிறார்கள். வறியவர்கள் என்ற அந்த தரத்திலும் வருவார்கள், கஷ்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற தரத்திலும் வருவார்கள், கடனாளிகள், எத்தனை குடும்பத்தார்கள், அதிலே கடன் மார்க்கத்திலே ஆக்கவில்லை, மாறாக அதற்கு மேலும் உபரியான தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். முஸ்லிம்கள் யாரு தெரியுமா, அவர்கள் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் தங்களுடைய செல்வத்திலே ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்வதற்காகவே ஒதுக்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தர்மத்தை பற்றி ஆர்வம் மூட்டுகிறார்கள், தர்மம் 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 என்று. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வசதி உள்ளவர் தர்மம் கொடுப்பார், வசதி இல்லாத ஏழை எங்களை போன்றவர்கள் எப்படி தர்மம் கொடுப்பது? என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னிடத்திலே வசதி இல்லையா, நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்துக் கொள், அந்த சம்பாத்தியத்திலிருந்து நீயும் அனுபவித்து தர்மமும் கொடு. என்னுடைய கையிலே இல்லை என்று விரித்துவிட்டு சும்மா இருப்பதற்கு, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கவில்லை. சிரமப்படு, உனக்கு அல்லாஹ் உடல் உழைப்பை கொடுத்திருக்கிறானா, அறிவை கொடுத்திருக்கிறானா, எதை கொண்டு நீ உழைக்க முடியுமோ உழைத்து சம்பாதித்து ஒரு பகுதியை தர்மம் செய். சரி யார சொல்லலாம், உழைப்பதற்கே வழி இல்லை. எப்படி அடுத்து கேட்கிறார்கள், உழைப்பதற்கே வழி இல்லை, உடலால் அறிவால் தாக்கத்தில்லை, என்ன செய்வது? அப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒரு தேவை உள்ளவர் வருவார் அல்லவா, அவருக்கு அவருடைய தேவை யாரிடத்தை சென்றால் நிறைவேறுமோ அவரை நீ காட்டிக் கொடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸுகளை எல்லாம் மேலும் அல்லாஹு ஃபி ஆவுனில் ஆபதி மாதாமல் ஆபது ஃபி ஆவுனியாகி, அல்லாஹ் தன் அடியானுக்கு உதவுகிறான் எதுவரை இந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுகிறானோ. மன் அகால் அல்லாஹ் மன் அகால் அஸ்ராதி அகீஹி அகால் அல்லாஹ் அஸ்ராதிஹி யௌமல் கியாமா, யார் தன்னுடைய சகோதரனின் கஷ்டத்தை, அவனுடைய வறுமையை, அவனுடைய தேவையை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவானோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த மூமினுடைய, இந்த முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு ஏற்ப, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களிடத்திலே விண்ணப்பமாக, உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் பலவிதமான துன்பங்களிலே, சென்னையிலே, கோயம்புத்தூரிலே, இன்னும் பல தமிழ்நாட்டின் பல ஜில்லாக்களிலே, சிறைகளிலே பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், அப்படி விசாரணை இருந்தாலும் ஒரு பெயரளவுக்கு அந்த விசாரணை நடைபெற்று பல ஆண்டுகளாக, உண்மையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு சில ஆண்டுகளிலே அந்த தண்டனைகள் முடிந்திருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த சிறைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தார்களை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அவர்களுடைய துன்பங்களிலே பங்கு கொள்வதற்கு, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான சமூகத்திலே ஒரு சரியான அமைப்பு இல்லாத காரணத்தால் அவர்களிலே பலருடைய மனைவிமார்கள் இந்த சிரமமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்காக தங்களுடைய கணவனை விட்டு குலா வாங்கிக் கொண்ட நிலைமையை பார்க்கிறோம். அவர்களுடைய சகோதரிகளிலே பலர் தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை கேள்விப்படுகிறோம். பல பிள்ளைகள் தங்களுடைய தந்தை தங்களை படிக்க வைக்காத காரணத்தால் சிறு வயதிலேயே கல்வியை இழந்து சமூகத்திலே கொடுமைப்படுத்தப்பட்டு வேலைகளுக்கு தொழில்களுக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். பல கைதிகள் அந்த சிறைச்சாலையிலேயே ஜனாதவாக ஆகிவிட்டதை பார்க்கிறோம். பலருடைய குடும்பத்தார்கள், வயதான தாய் தந்தையர்கள் இந்த துக்கத்திலேயே அவர்கள் மரணத்தை சந்தித்து விட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு மோசமான, உண்மையிலே இறக்கப்படுவதற்கும் நம்முடைய உதவி கரங்கள் தடையில்லாமல் அளவில்லாமல் நீட்டப்படுவதற்கும் தகுதியான இந்த பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே, இந்த கண்ணியமிக்க மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசுகின்ற காற்றை விட கொடை கொடுப்பார்கள் என்று கூறப்பட்ட இந்த மாதத்திலே நம்முடைய தர்மங்களை, கடமையான உபரியான தான தர்மங்களை இந்த மக்களுக்கு கொடுத்து, இந்த மக்களை இந்த காஃபிர்களுடைய தண்டனையிலிருந்து, இவர்களுடைய இந்த வறிய சிறையிலிருந்து பாதுகாப்பதற்கு உதவுமாக